கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. கடையேன், உங்களுடைய அடிமைகள் பலர் இருக்கலாம், நான் யாரு தெரியுங்களா, முதன்மையான அடியவன் இல்ல, கடைப்பட்ட அடியவன் சார். இது திருவாசகர் முழுக்க அப்படித்தான் பாடியிருப்பார். நான் வந்து முதல் ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டார். உங்களை வணங்குற தொண்டர் கூட்டத்திலேயே கடைசியால் நான் தான் ஜாமே, எனக்கு பின்னாடி வேற யாருமே கிடையாது, நான் தான் கடைசியும்பார். நாயினும் கடையாயவின் கட்டணேனையும் ஆட்கொள்வான்பர். ஆக நாயு கடைப்பட்ட நாயேன், ஒன்றும் போதா நாயேன், கடையவனேனை என்று தன்னை கடையவனாகத்தான் சொல்வார். முதல் ஆள்னு சொல்ல மாட்டார். பெருமானி உன்னை வணங்குற பக்தரில் நான் முதன்மையானவன் அப்படின்னு மணிவாசக பெருமான் எந்த இடத்துலயும் சொல்லல. அந்த அன்புடைய கூட்டத்துல நான் கடைசியில் இருக்கிறேன் ஜாமி, நான் எப்பவுமே கடைசியாத்தான் நிற்பேன். அந்த கடையவன் நாயிற்கரையேன் என்றுதான் திருவாசகம் முழுக்க அருளி இருக்கிறார் மணிவாசக பெருமான். எனவே இங்க சொல்லும்போது கடையேன் அடிமை கண்டாய் போற்றி, பெருமானே என்னுடைய அடிமையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால இவர் ஏற்றுக்கொண்டாரா, ஏற்றுக்கொண்ட காரணத்தான தில்லைக்கு வாழ்னார், ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தானே இவருக்காக மன்னச்சு வந்தார், இவருக்காகத்தானே பிறம்படி வாங்கினார், இவருக்காகத்தானே திருவாசகத்தை எழுதுகிறார். எனவே மணிவாசகரை இறைவன் அடிமையாக ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அதெல்லாம் சான்று. அதனால கடையேன் அடிமை கண்டாய் போற்றி, அதுக்காக ஐயா போற்றி, அணுவே போற்றினார். ஐயா ஐயா என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டுங்க. இந்த இடத்துல பெரியவன் என்பது பொருள். ஆக நீ எத்தனை பெரியவன், அது அப்புறம் காமிட்டு சொன்னா எத்தனை அரியணி எளியானாய் என்று குறிப்பிடுவார். எனவே அந்த வகையில ஐயன் என்பது இங்கு ஐயா என்று வந்திருக்கிறது. எனவே ஐயா போற்றி, அணுவே போற்றி. அணு என்பது அணுன்னு சொன்னா நீ பெரியவனாக இருப்பதன் மட்டுமல்ல சிறிய பொருளுக்குள்ளும் சிறியவனாக இருக்கிறார். அதாவது இதுக்கு வடமொழியில் சொல்லுவாங்க, மகத்துக்கு மகத்தாய், அணுவுக்கு அணுவாய்னு சொல்லுவாங்க. இறைவன் பெரிய பொருளுக்கெல்லாம் பெரியவன், இறைவன் சிறிய பொருளுக்கெல்லாம் சிறியவன். அது அணுதான் உலகத்திலேயே மிகச்சிறிய பொருள். அந்த அணுவுக்குள் அணுவாக இருப்பவன் இறைவன். உலகத்துல பெரிய பொருள் இது, ஒரு மலையை சொல்லலாமா, அந்த மலையை விட பெரியவன்க நம்முடைய பெருமான். எனவே சிறிய பொருளுக்கும் சிறிய பொருளாய், பெரிய பொருளுக்கும் பெரிய பொருளாக இருப்பவன் இறைவன். ஆனீங்க ஐயா என்ற சொல்லின் மூலமாக மிகப்பெரியவன் இறைவன் என்று சொல்லி, அணுவே மிகச்சிறியவன் இறைவன் சொல்லுகிறார். ஐயா போற்றி, அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி. சைவன் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு தானே முதல்ல பேர் சைவன் பேர். சிவபெருமான் தான் அனாதி சைவன் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. எனவே முன்னே சொன்னார் ஐயாரதனி சைவனாகியும் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இறைவன் ஐயாரதனில் சைவனாகியும், ஆனா சைவம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டார், சைவம் என்றாலே சிவ சம்பந்தமானது என்பதுதான் பொருள். இறைவனே அந்த சம்பந்தம் உடைய அவன் தான் அதுக்குரியவன். எனவே இறைவனையே சைவன் என்ற சொல்லால போற்றுகிறார். சைவா போற்றி, தலைவா போற்றி, எல்லா உயிருக்கும் தலைவனாக இருப்பவன். குறியே போற்றி, குறி என்பதற்கு இந்த உலகத்துல காணப்படுகின்ற வடிவங்களாக இருப்பவன் என்று சொல்லலாம். சிவலிங்கம் என்பது குறி. நம்முடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய சாக்கிய நாயனார் புராணத்துல காணாத அருவினுக்கும் காண்கின்ற உருவினுக்கும் நீள் நாகம் அணிந்தாருக்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம். அங்க குறி என்று சொல்லாலே குறிப்பிடுகிறார், நிகழ் குறி சிவலிங்கம். சிவபெரு குறி என்பதற்கு அடையாளம் என்று பேருங்க, குறிகளும் கோலமும் என்று அப்பர் தேவார். எனவே குறி என்ற சொல்லுக்கு அடையாளம் என்பது பொருள். எனவே இறைவனுக்கு வடிவம் அடையாளம் சிவலிங்கம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல காண்கின்ற அத்துணை பொருளிலும் அவன் கலந்திருப்பதனால ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்படிப்பட்ட நிலையில் வடிவமாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். எனவே குறியே போற்றி, குணமே போற்றி. எனவே இங்க குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்குணம் இல்லைங்க, எண்குணம் உடைய பெருமா. எனவே குறியே போற்றி, குணமே போற்றி என்று போற்றுகிறார். குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றினர். நெறி என்ற சொல்லுக்கு வழி என்பது பொருள். சைவ நெறி நெறினா வழி என்பது பொருள். எனவே நெறியே போற்றி, வேத நெறி தழைத்து ஓங்க, அங்கேயும் நெறின்னு தான் பேர். எனவே நெறி என்ற சொல்லுக்கு வழி என்பது பொருள். ஆக நெறியே வழியாக இருப்பவன் நினைவே போற்றி நினைப்பா முதல்ல உணர்வாக இருப்பவன் சொன்னார். இங்க நினைப்பாக இருப்பவன் அதனால நின்னையல்லால் வேறு அறிந்து ஒன்றை நினைந்து ஏத்த மாட்டேனே என்பார் நம்பி ஆளுவர். அது அவருடைய தேவாரங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். எனவே நினைவாக இருப்பவன் அவன், எனவே வழியாக இருப்பவன் நினைவாக இருப்பவன். அதே அந்த பெருமான் வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி, நமக்கெல்லாம் நினைப்பாக இருக்கிறான், ரொம்ப எளிவந்த பிரானாக. ஆனா வானில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அப்படின்னா இல்லை, அவர்களுக்கு எப்படி இருக்கிறானா அரியவனாக இருக்கிறான். வானோர்க்கு அரிய மருந்து. ஆக நம்மை போன்றிருப்பவர்களுக்கெல்லாம் எளியவனாக இருக்கின்ற இறைவன், ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அரிய மருந்தாக இருக்கிறான். எனவே தேவர்களுக்கு மருந்தாக இருப்பவன், அது அவங்களுக்கு எளிதில் கிடைப்பவன் அல்ல. ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, வானவராக இருந்தா அரியவன், ஏனையோராக நம்மை போன்ற சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தொண்டராகவோ மக்களாகவோ இருந்தால் அவன் எளியவன் என்பதனால ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி என்று போற்றுகிறார். மூயேழ் சுத்தம் முரணொரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி. இந்த ஒரு தொடர் கொஞ்சம் சிந்தனைக்குரிய தொடர். ஒவ்வொரு பெருமக்களும் ஒவ்வொரு வாரம் இதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. இங்க இவர் எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி பொருள் சொல்லியிருக்க பாருங்க. அதாவது மூவேழ் சுத்தம் முரநூறு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி அப்படின்னு தொடருக்கு 21 தலைமுறைகள் என்று குறித்திருக்கிறார். மூயேழ் அப்படின்னா 21, 27 தலைமுறைகள் என்று குறித்திருக்கிறார். இறைவன் அதாவது பிரம்மத்துடன் பிரம்மத்தை அறிந்தவன் தன்னுடன் 21 தலைமுறைகளையும் காப்பாற்றுகிறான் என்பது வேத வாக்கியம் என்று குறித்திருக்கிறார் உரையாசிரியர். நீங்க வந்து இறைவனை வணங்குவீர்களானால் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை 21 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் தொடரும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதனால தன்னுடன் 21 தலைமுறைகளையும் காப்பாற்றுகிறான் என்பது அதனுடைய பொருள். இப்ப 21 தலைமுறை என்பது எப்படி அப்படிங்கும் போதுதான் பொருள் நிலையில வேறுபடுகிறாங்க. இவர் இங்க எப்படி கொடுத்துக்கிறான்னு பாருங்க. அதாவது தன்னை மையமாக கொண்டு தனக்கு முன் 3 தலைமுறைகளும் அந்த 3வது தலைமுறைக்கு முன் 7 தலைமுறைகளும் தனக்கு பின் 3 தலைமுறைகளும் அந்த 3வது தலைமுறைக்கு பின் 7 தலைமுறைகளும் ஆம். அதாவது தன்னையும் தனக்கு முன் 10 தலைமுறைகளையும் தனக்கு பின் 10 தலைமுறைகளையும் ஆக 21 தலைமுறைகள் என்பது ஒரு குறிப்பு என்று கொடுத்திருக்கிறார். இந்த குறிப்பு வந்துங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக மாறுபடுகிறார்கள். இவர் பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்திருக்கிறார். இது அந்த புண்ணியம் என்பது இப்படி 21 தலைமுறைக்கு தொடரும் அப்படிங்கறத நம்ம நூல்ல பாத்தீங்கன்னா கேளாய் அறநாமம் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி என்பது ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. இறைவன் புகழ கேட்டீங்கன்னா உங்களுக்கு 7 பிறப்புக்கு அது தொடரும் அப்படிங்கிறார். அந்த வகையில நம்முடைய ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கே ஆள் ஆய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளினர் கோளாய நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானின். வள்ளுவ பெருமான் எழுபிறப்பும் தீயவை தீண்டார் பழி பிறங்கா பண்புடைய மக்கட்பெறின். நல்ல பண்புடைய ஒரு மகனை நீங்கள் பெறுவீர்களானால் எழுபிறப்புக்கு தீமை வராதுனர். பண்புடைய மகனை பெற்றார் அதுக்கு பின்னாடி மக்கட்பெறின் பண்புடைய மக்கட்பெறின் எழுபிறப்பும் தீயவை தீண்டா தீயவை தீண்டவே தீண்டாதுங்கிறார். அதே எழுபிறப்பு இன்னொரு இடத்துல வச்சார். ஒருமை ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்துன்னு அங்கேயும் எழுபிறப்ப சொன்னார். இங்க பழி வந்து வராதுனர். நீங்க நல்ல பண்புடைய குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த புண்ணியம் 7 தலைமுறைக்கு வரும் என்பது திருவள்ளுவருக்கு உடன்பாடான ஒன்று. அவர் சொல்றார், எனவே மனமொழி மெய்களின் தூய்மையுடன் தவம் உயர்வோருக்கு நன்மக்கள் பேர் உண்டாகும். அந்நன்மைகள் எல்லாம் விளையும் வித்தாகும் என்பது வள்ளுவ பெருமானின் கருத்து. ஆக அந்த நிலையில இங்க எடுத்துக் கொடுத்திருக்கிறார். இதற்கு இவ்வாறன்றி வேறு வகையில பொருள் சொல்லலாம். எப்படி தந்தை தன் வழி, தாய் வழி, மனைவிக்கு தந்தை வழி என்பவற்றுள் ஒவ்வொன்றிலும் ஏழாய் நிற்கும். முன்ன சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு முன் முன்ன, தனக்கு பின் அப்படின்னு 21 தலைமுறை, தனக்கு முன் 10, தனக்கு பின் 10, ஆக 21 தலைமுறையினர். இப்படி ஒரு பொருள் சொல்வது உண்டு. இன்னொரு வகையில பொருள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தந்தை வழி தாய் வழி, தந்தையின் வழியா 7, தாயின் வழியா 7, மனைவியின் தந்தை வழியாக 7, மொத்தம் 21 தலைமுறை என்பவற்று ஒவ்வொன்றிலும் ஏழாய் நிற்கும் தலைமுறைகளாம். இவற்றை சென்றகாலம் பற்றியும் வருங்காலம் பற்றியும் கொள்கை என்று உரைத்தார் அருணை வடிவேல் முதலியார் அவர்கள். எனவே தந்தை வழி முன்னோரை பிதிரு பந்துக்கள் என்றும், தாய் வழி முன்னோரை மாத்திரு பந்துக்கள் என்றும், மனைவி வழி முன்னோரை ஆத்த பந்துக்கள் என்றும் வழங்குவர் என்பது அவங்க கொடுத்தது ஒரு குறிப்பு. எனவே இந்த 3 வகையாகவும் இந்த 2 வகை சொல்லியிருக்கிறார். நம்மை மட்டும் முன்னிலைப்படுத்தி நமக்கு முன் 10 பின் 10 என்று சொல்லக்கூடிய கணக்கு ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் மனைவியும் தந்தை வழியாகவும், ஆக இப்படி மூவேழ் சுற்றம் என்று பொருள் சொல்லலாம் என்பது சான்றோர்கள் 2 வகையாக கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து பக்குவ தக்கவாறு ஏற்றுக்கொள்ளலாம். எனவே மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடையே ஆழாமே, ஆக நரகத்துக்குள் செல்லாமல், எனவே மரணத்தின் பின் ஒரு உயிர் செய்கிற வினைக்கு தக்கவாறு இறைவன் அந்த உயிரை என்ன பண்ணுவாருங்க, சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ அந்த உயிரை அனுப்புவார், அல்லது மீளவும் இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறக்கலாம். ஒரு உயிர் இப்ப இருக்கிற உயிர் இந்த உடம்பை விட்டு நீங்கிச்சுன்னா எங்க போகும் அப்படின்னு கேட்டா நம்ம யாருக்கும் தெரியாது. அது நல்வினை பயனை நிறைய செய்திருந்ததுன்னா சொர்க்க முதலான இன்ப உலகத்துக்கு செல்லும், தீவினை பயனை மிகுதியாக செய்திருக்குமானால் நரக உலகத்துக்கு போகும். இல்ல இறைவன் ஒரு கணக்கு போடு, இல்ல 100 பிறப்பு மனித பிறப்பை கொடுக்கலாம், அது என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி மீளவும் மனித பிறப்புக்கு வந்தாலும் வரலாம். இல்ல இந்த உயிர் தன்முனைப்பு இல்லாமல் தன்னுடைய தொண்டுகளை நிறைவாக செய்திருக்குமானால் தன் திருவடியில் இடம் கொடுத்துருவான். இப்ப ஒரு உயிர் இறப்புக்கு பின் என்ன ஆகுங்கிறத நாம யாரும் கணக்கு, நாம மொத்தமா எல்லாரும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு கருதி ஒரு வணக்கம் போடுறோம். எல்லாருமே இறைவனடிதான் போயிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. நாம நம்ம அந்த இறைவனை முன்னிறுத்தி அந்த வழிபாட்டை செய்யறோம். ஏன்னு கேட்டா அந்த உயிர் எந்த உலகத்திலயோ பிறந்திருக்கும், இந்த நீங்க செய்கிற அந்த வழிபாடு அந்த உயிருக்கு ஒரு ஒரு உறுதுணையாக நிற்கும்ங்க. அதனால இது அடிப்படை. எனவே 3 சுத்தம் முரணுறு நரகிடை ஆழாமே, நரகத்துக்குள்ள போகாம தடுக்கும் அப்படின்னா, நான் மரணத்தின் பின்பு தீவினை பயன் காரணமாக நரகத்துக்கு செல்லுகிற அந்த நிலையை தடுக்கும் என்பது கருத்து. எனவே அந்த நிலையை வந்து மீட்டுக் கொடுப்பாரு அப்படின்னு கொடுத்திருக்கிறார். இது நரக துன்பங்களை பற்றி நம்முடைய உமாபதி சிவம் இதுல பாடியிருக்கிறார். அதாவது நெஞ்சு விடு தூதுல பாத்தீங்கன்னா நரக துன்பம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. அது அந்த நூல் படிக்கும்போது நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இங்க அந்த நிலை உண்டு. அதுலயும் இந்த நூல சில குறிப்புகள் கொடுத்திருக்கிறார், நரகம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு வாரம் வாசித்து காட்டுறேன், இப்படினாலும் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். நாம தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், நமக்குதான் நரகத்துக்கு போற வேலை இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படிலாம் இருக்குதுன்னு ஏன் அங்கெல்லாம் போகாம நம்ம சாமி காப்பாத்தி இருக்கிறாருன்னு அப்பதான் தெரியுங்க. இல்லைன்னா நம்மளுடைய பெருமான் செய்யற உபகாரம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக சொல்ல வர, மரணத்தின் பின் மீதமுள்ள தீவினை பயன்களை உயிர்கள் துன்பங்களாக நுகர்ந்து கழித்து பக்குவம் எய்துவதற்காக படைக்கப்பட்ட இடங்கள். நரகம் என்பது என்னன்னு கேட்டா, இந்த உடம்புல இருக்கும்போது அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு மிச்ச மீதி இருக்கிறத போய் அங்க போய் அனுபவிச்சுக்கிட்டுன்னு அனுப்புறது. வேற ஒண்ணு அதான் சொல்கிறார், மீதமுள்ள தீவினை பயன்களை உயிர்கள் துன்பங்களாக நுகர்ந்து கழித்து பக்குவம் எய்துவதற்காக அந்த மரகத்தில் போன. சில பேர்த்து இங்க சொன்னா கேட்டா திருந்த மாட்டானுங்க, ஏ இத பண்ணாதடா தப்புடா அப்படின்னு கேட்டா திருந்துவானா, இழுத்துக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு 4 மிதி மிதிச்சானா கொஞ்சம் திருந்துவான். சில பேர் அதான் அடி வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன சார் வணக்கம் சார் அன்னைக்கு அடிமான பயந்தானே நீ? ஆமா சார். எங்கடா அந்த பக்கம் ஏதாவது கிடைக்குமானு வந்திருக்கிற சார். ஏ அப்படின்னு பிடிச்ச அப்புறம் மறுபடியும் நாலு அடிவாங்க, அப்புறம் அவர் பழக்கமாயிருவார். இப்படி ஆகிறவனும் உண்டு. அடிச்சு அடிச்சு பார்த்து நினைக்கும் போதெல்லாம் அடியே சாமி நாம் இந்த தப்ப பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு திருந்து வரவும் உண்டு. ஆனா சட்டம் எதற்காக செய்கிறதுனா திருந்துவதற்காகத்தான் இந்த வேலையை செய்யும். அது நம்ம திருந்துறமா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட செய்தி. ஆனா சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா இவனுக்கு சில துன்பத்தை கொடுத்தா இவன் உணர்ந்து திருந்துவான் அப்படிங்கிறத அதை செய்துங்க. அந்த மாதிரி இறைவனும் நரகத்தை அதுக்காகத்தான் வச்சிருக்கிறார். இவனை இங்க சொல்லியே திருத்த முயற்சி பண்ணுவோம், திருந்துலியா கீழே அனுப்பிவிடியா, அங்க பாத்துக்கோ, அங்க பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவன் அடிச்சு அவன் மெதிக்கிற மெதியில இவனுக்கு கொஞ்சமா நிச்சயமா திருத்தம் வரும். வராம நீங்க அதனால அங்க போனா நான் திருத்த மாட்டேன் சார் அப்படின்னு இப்ப பேசலாமங்க. அங்க போனாதானே தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு, சரிங்களா? அதனால உலகத்தை உயிர்களை திருத்தம் செய்வதற்காகவே அவர் ஒன்று வச்சிருக்கிறார் சாமி. அதை சொல்கிறார், அந்த படைக்கப்பட்ட இடம்தான் நரகம். அது அது என்ன சொல்றீங்க, நரகம் நமக்கு தெரிஞ்ச நரகம் மட்டும்தான் தெரியும். நூலை சொல்லியிருக்கிறாரு, நரகத்துல கூட நாலு பிரிவு இருக்குதுங்களா? நரகம், மா நரகம், ராசத நரகம், ராச ராசேச்சர நரகம் அப்படின்னு நாலுங்கிறார். அவற்றுள் சொல்கிறார், ரௌரவம், துவாந்தம், சீதம், வெப்பம், சந்தாபம், பதுமம், மா பதுமம், காலசூத்திரம் என்னும் எட்டு உட்பிரிவுகளை கொண்டிருப்பது. நாலு பெரும்பிரிவு, அது பிரித்த எட்டு. மா நரகம் அப்படின்னு சொல்றார், சூசி முகம், காலகட்கம், புரதராம், அம்பரிடம், தந்தாங்கரம், மா தாகம், சந்தாபம், இப்படின்னு தீ சர்ப்பம் அப்படின்னு எட்டு பிரிவு கொடுக்கிறார். இதெல்லாம் இன்னமும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வந்து வடமொழியில வந்து இருக்கிற நூல்ல கொடுத்திருக்கிறார், அது வந்து எடுத்திருக்கிறார். இதுல என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா கீழே முடிக்கிறார், ஆக நரகங்கள் 32 ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நரகம் 90 இலக்கம் யோசனை அளவு உடையது, 33 தலங்கள் கொண்டவை. அவை தனித்தனி 100,000 யோசனை அளவுள்ள 32 இடைவெளிகளை கொண்டவை. இவை அனைத்தும் கூம மாண்டர் என்னும் உருத்திரன் ஆட்சியில் உள்ளவை. இவ்விவரங்களையும் யோசனை என்ற தொலைவின் அளவையும் சிவஞான பாபாவுடைய 2 சூத்திரத்தில் 3 அதிகரணத்தில் காண்க அப்படின்னு கொடுத்துக்கிறார். அதை போட்டுக்கிறான், யோசனைனா எத்தனை கிலோமீட்டர் சேர்ந்தது ஒரு யோசனை. எனவே முரணுறு நரகனர் உயிர்கள் அனைத்தும் எப்பொழுதும் இன்பத்தையே விளைகின்றன. அவை உலகியல் இன்பமாகவோ சொர்க்க இன்பமாகவோ வீட்டின்பமாகவோ இருக்கலாம், ஆனால் எவ்வுயிரும் துன்பத்தை விரும்பா. ஆக உயிர்களின் விருப்பம் இன்பத்துக்கு மாறான துன்பம் தருவதால் நரகை முரணுறு நரகு என்று குறித்தார். எல்லா உயிருக்கும் விருப்பம் இன்பத்தை பெறுவதுதான், ஆனா இன்பம் பெற வேண்டும் என்று கருதி அது துன்பத்தை அல்லவா நுகர்கிறது. எனவே அதை முரணுறு நரகு என்று குறிப்பிட, அப்படிப்பட்ட நரகுக்குள்ள போகாம காப்பவன் நம்முடைய பெருமான். ஆழாமே அருள் அறத்தே போற்றி. எனவே இந்த உயிர்களை இறைவன் நரகத்துக்கு செல்லாமல் காப்பவன் என்பதைத்தான் இங்க எடுத்துக்காட்டுகிறார். நரக அப்ப அவன் மட்டும் நம்மை ஆட்கொள்ளாம போயிருந்தா நாம என்ன ஆயிருப்போம்னு கேட்டா நிச்சயமா நரகத்துக்கு தான் போக வேண்டிய அளவுக்கு வினை செய்திருப்போம். ஆனால் அந்த வினையிலிருந்து நம்மை காப்பவன் நம்முடைய பெருமான் என்பதனால மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருள் அரசே, அந்த நரகத்துக்கு போகாம என்னை காப்பாற்றுகின்ற அரசே போற்றி என்று போற்றுகிறார் இறைவனை நக. இதுதான் அப்பர் நம்முடைய இவர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்முடைய சுந்தரர் தேவாரம் தில்லையில் பாடப்பட்ட 10 பாட்டும் அங்க நரகத்துக்கு தடுத்தாட்டி தருமனா தமசுக்கு இடும்போது தடுத்தாட்கொள்ளலாம், நரக துன்பத்துல கூட்டிட்டு போய் செக்கில இடும்போது வந்து பிடிப்பான். அப்படி வந்து நம்மை பிடித்து நம்மை தடுத்தாட்கொள்பவன் மந்தில் ஆடுகிற பெருமான் என்பது நம்முடைய சுந்தரமுத்து சாமியுடைய திருவாக்கு. எனவே மூவேழ் சுத்தம் முரணுறு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி. இறைவன் தோழன் அப்படிங்கிற சொல், தோழன் அப்படின்னா நமக்கு உடனிருந்து எல்லா வகையான உபகாரத்தையும் செய்பவன். ஆக ஒன்றாய் உடனாய் இருப்பவன் அல்லவா. எனவே உடனாய் இருந்து உதவி செய்வதனால அவனுக்கு தோழன்னு பேருங்க. இப்ப தோழன் மணிவாசக பெருமான்னு சொல்றாரு, தோழா போற்றின். அதே சுந்தரருக்கு இறைவன் தன்னை தோழனாக தந்தனன் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே தோழா போற்றி, துணைவா போற்றி, அவன்தான் நமக்கு துணை. வானநாடனே வழி துணை மருந்தே, துணை அப்படின்னா அவன்தான் துணை. துணை என்று நாம் தொழப்பட்ட ஒன் சுடரை என்பார் சுந்தரமூர்த்தி சாமிகள். முத்தியும் ஞானமும் முறைமுறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனையை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேன். அந்த இறைவனை துணை என்றுதான் குறிப்பிடும். துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடர்ந்தார். இறைவன் தாங்க துணை, அவன் தான் வழித்துணையாக இருப்பவர். எந்த வழித்துணையில நாம் செல்லுகிற பயணங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவர். நாம நினைச்சிருக்கிற பயணம் அல்ல. நாம நினைக்கிறோம் ஈரோட்லிருந்து சென்னை, ஈரோட்லிருந்து நம்ம டெல்லி பாம்பே இப்படி எல்லாம் போறாங்க. அந்த வழித்துணை அல்லங்க அது பொருள். உயிரினுடைய பயணமாகிய சொர்க்கம் நரகம் மேல போறது கீழே வர்றது எல்லாம் போயிட்டு வரும் இல்லைங்களா. இத்துணை பயணத்துக்கும் துணையாக வருகின்ற துணை அது. நம்ம வீட்டில் இருக்கிற துணையெல்லாம் எது வரைக்கும் வரும், பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வருவாங்க, இல்ல நம்ம பாஸ்போர்ட் எடுத்து வச்சா வெளிநாட்டு கூட வருவாங்க, அதுக்கு மேல பாஸ்போர்ட்டே இல்லாம போற இடத்துக்கு யாரு கூட வருவாங்க? அதாவது இல்லைங்க நானும் கூட வரணும் வருவாங்களா? ஒத்து வர மாட்டாங்க. நாம் நினைச்சுக்கிறோம் இவங்கெல்லாம் கூட வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க நினைப்பு தான் அந்த அந்த இடத்துலையும் துணையா வருபவன் அவன் ஒருத்தம் மட்டும்தான். அதனால வழித்துணை மருந்து, வழித்துணை மருந்து அவன். அவன் தான் பிறவி பிணிக்கு மருந்து. ஆக வழித்துணையா மட்டும் அல்லைங்க, மருந்தாகவும் வருபவன் இறைவன் தான். அதனால இங்க சொன்னாரு, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி. அது பாருங்க, வாழ்வே போற்றினர். ஆக இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு யாருங்க பொருள் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தாங்க இந்த வாழ்க்கைக்கு பொருள். அவன்தான் வாழ்வு. ஆனா நம்ம இந்த வாழ்வையா வாழ்வுன்னு நினைக்கிறோம். எங்க உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட்ங்க பேங்க்ல? இத்தனை வச்சுட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க. எனக்கு பேங்க்ல அக்கௌண்டே இல்லைங்க, எனக்கு நகையே இல்லைங்க, எனக்கு வீடே இல்லைங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறேங்க. ஒழிய பெருமான் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பெருமிதமா கொள்கிறோம். சாமி இருந்து எனக்கு அது காசு இருக்குதா முதல்ல அப்படின்னு தானே நினைக்கிறோமே ஒழி. ஏன்னா அழிந்து போகின்ற பொருள் மீது தான் நமக்கு பற்று இருக்கிறதே ஒழிய அழியாத பொருள் மீது இன்னும் பற்று வரல. நாம் என்ன நினைக்கிறீங்களா, சாமி கும்பிட்டா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சரியா இருக்கணும். நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நாம ஏத்து விட்டுக்கா கண்ணு போனா கண்ணு போயிடும். அப்பவே அப்பதான் சாமி நம்ம கூட இருக்கிறான்னு நம்புவோம். இல்லைன்னு வச்சுக்க இந்த சாமி என்ன இருக்கிற மாதிரியே தெரியலையே நமக்கு அப்படின்னு ஒரு ஏக்கத்திலே தாங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறோம். ஆக இந்த வாழ்க்கைக்கு அவன் தாங்க கேபிட்டல், அவன் தான் பிக்சட் டெபாசிட். வாழ்க்கையும் அவன் தான், வாழ்க்கையின் முதலீடும் அவன் தான். அதனால அடுத்த வரி போட்டார், வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி. வைப்பு அப்படின்னா பிக்சட் டெபாசிட்னு பேர், சேமநிதி. சேமநிதி யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான் நமக்கு சேமநிதி. எல்லாருக்கும் சிவபெருமான் உங்களை கொடுத்து அவர் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. நாம் நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லாம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. எல்லாருக்கும் சிவபெருமான் கொடுத்துருக்கு. அவரை யார்கிட்ட யார் நெஞ்ச இல்லாம இருக்கிறார், யாரு வீட்டுல இல்லாம இருக்கிறாரு, யாரு உள்ளத்துல இல்லாம இருக்கிறார். டே நீ ரொம்ப பாவிடா, உன் நெஞ்சில வரமாட்டேன் அவனு தள்ளியா நிக்கிறான். அப்பவும் நம்ம கூட தான் நிக்கிறான். பாவின்னு தெரிஞ்சு விலகியா நிக்கிறானுங்க இல்லையே, நம்ம கூட தானே நிக்கிறான். அப்ப இந்த இந்த செல்வத்தை நாம பயன்படுத்தல. நாம நினைக்கிறத இந்த செல்வத்தை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் செல்வம். அதனால வாழ்வே போற்று என் வைப்பே போற்று. ஏகாரம் வாழ்வே போற்று என் வைப்பே போற்று. அவன்தான் வாழ்வு, அவன் தான் வைப்புனர். எனவே எந்த பொருள் இல்லாது போனால் உலகில் வாழ முடியாதோ அந்த பொருள் தான் வாழ்வு. அப்ப எந்த பொருள் இங்க சிவம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதனால இங்க இறைவன் தான் நமக்கு வாழ்வு அப்படிங்கிற உணர்வு வரணுங்க. இதெல்லாம் படிச்சா மட்டும் வராது, கேட்டதுனால வந்துடப்போதா என்ன சொல்றோம் அப்படின்னு திரும்ப 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 இறைவனை நேசிக்க ஆரம்பிக்கணும். நேசிக்க ஆரம்பிச்சாதான் ஒரு உண்மை விளங்கும். என்ன உண்மை தெரியுங்களா, அந்த பெருமான் எங்கிட்ட இருக்கிறாயா, எனக்கு இதை விட வேற என்ன செல்வம். அப்படிங்கிற நினைப்பு. ஏன்னா அறிவுல எல்லாருக்குமே தெரியுங்க, யாருக்கு தெரியாம இருக்குது? நீங்க காசு சம்பாதிக்கிற அத்தனை பேருக்கு தெரியாமலா இருக்குது இந்த காசு செத்து போன கூட வராதுன்னு. சரி, அது தெரிஞ்சு போச்சு, சம்பாதிக்காமலா இருக்கிறோம். எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்க, எனக்கு எதுக்கு ஒரு வீடு போதுங்க, இன்னொரு வீடெல்லாம் வேண்டாம், வாங்காமலா இருக்க போறோம், வாங்கிட்டேதான் இருக்க போறோம். திரும்ப திரும்ப நம்ம நம்ம மேல தமிழ்சாக்கு மேல பே மேல பேத்தி மேல அப்படின்னு வீட்டை வாங்கி வாங்கி வளைச்சு வளைச்சு போட்டுக்கிட்டேதான் இருக்க போறோம். எல்லாத்துக்குமே தெரியுது குடிக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னு, ஆனாலும் வாங்கி போடுறோமே. அது அறிவுங்க, அறிவு வேறு உணர்வு வேறு. நாம எல்லாம் அறிந்தவர்கள் தான், ஆனா உணர்வுல இருக்கிறவான்னு கேட்டா இல்ல. ஆக அவன்தான் வாழ்வு, அவன்தான் வைப்பு, ரெண்டுமே அவன்தான். வாழ்க்கையும் அவன்தான், வைப்பும் அவன்தான். வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி என்று குறிப்பிடுகிறார். ஆக அவன் இல்லாத வாழ்வே இல்லை, அவன்தான் வாழ்வு. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாமே இருந்துச்சு, அழகான மனைவி, பெரிய மாளிகை, பணி செய்வதற்கு ஏராளமான பணியாளர்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி புற்றிடம் கொண்ட ஈஸ்வரை வணங்கிறதுக்கு தாங்க விருப்பமா ஓடினார். நீங்க தருத்தாட்கொண்ட புராணத்துல பறவையாருடைய திருமணத்துக்கு பிறகு அந்த பாட்டை ஒரு ஒரே பாட்டு சொல்லியிருப்பார், அவற்றையெல்லாம் விட்டு இழிந்து புற்றிடம் கொண்ட ஈஸ்வரை நோக்கி ஓடுகிறார். நமக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம இறங்கி ஓடுவோமா என்ன? என்ன வாழ்க்கைங்க, ஆண்டவா ஆண்டவங்க அப்புறமே நினைக்கிறேன் சாமி, கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆனந்தமா போகத்திலேயே உட்காந்துக்கிட்டு போர்ட்டபிள் டிவி எல்லாம் போய் ஹோம் தியேட்டரையே கொண்டாந்து வீட்டுல வச்சு 32 inches எல்லாம் வேண்டாமுங்க, பெரிய ஸ்கிரீனாவே போட்டலாம், ப்ராஜெக்டர் என்ன வேண்டுமோ அதெல்லாம் தனியா வச்சு எத்தனையும் போட்டு உட்காந்துட்டு இறைவனை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாம உட்காந்துக்கிறோம். இத்தனையும் கொடுத்து அத்தனையும் விட்டுட்டு இறங்கி இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நேரம் ஆச்சுங்க, சாமி கும்பிட்டு வந்துடுறேன், என்ன ப்ரோக்ராம் போனாலும் போயிட்டு போகுது, ஒரு 8 or 9 o'clock வந்து பார்த்தா கிடக்குது, போனது போயிட்டு போகுது அப்படின்னு வருவோமான்னு கேட்டா, அன்புடையவர்கள் விட்டுட்டு வந்துடுவோம். இல்லைன்னா கொஞ்சம் மயக்கமா இருக்குதுங்க, இந்த டிவி எல்லாம் வேற புதுசா வாங்கி இருக்குதுங்களா, எப்படித்தான் போகுதுன்னு பார்ப்போமே, அதே பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்துக்குவோம். ஏன்னா ஒரு காலத்துல மயக்கம் நாம தேடி போற நிலையில இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு இல்லைங்களா, அதனால நம்ம அதனுடைய மயக்கத்திலேயே இருப்பதுதான் நம்மளுடைய நிலை. எல்லாமே இருக்கணுங்க, ஆனா எதுலையும் மயங்கிடக்கூடாது, அதாங்க தவம். வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்க கூடாது, இருக்கணும், ஆனா ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, இருக்க கூடாது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, அவ்வளவுதான். ஃபேன் இருக்குதா, இருக்கலாம், தப்பே இல்லை, ஐயோ நீங்க ஃபேன் கறந்து போயிடுச்சாங்க எப்படிங்க வாழ்வது அப்படின்னு கதறக்கூடாதுங்க. அவனதான் இன்னைக்கு திருவொருள் அப்படி இருக்கணும், ஐயோ இன்னைக்கு முடியலைங்க நமக்கு, இந்த கண்ட காத்து பத்தாது நமக்கு அப்படின்னு, எதுவும் எது இருக்குதோ இன்னைக்கு திருவொருள் தந்திருக்கிறது, எது இல்லையோ அது திருவொருள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ஒரு துன்பமும் கிடையாது. ஆனா நம்மளால இருக்க முடியுமான்னா முடிய மாட்டேங்க, அதுக்கு முயற்சி பண்ணணும், திருவொருள் கூட்டணும். அதனால வைப்பு அவன் தான், வாழ்வும் அவன் தான், வைப்பும் அவன் தான். எனவே வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி என்று போற்றுகிறார். இது நீங்க திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே. எது வைப்புனா இறைவன் தாயா வைப்புனார், இறைவன் தான் நமக்கு வைப்பு, ஆக வைப்பே போற்றி என்று போற்றுகிறார். முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி. முத்தா முத்தன் என்று சொன்னா விடுபட்டவன், அதாவது முத்தியை தருபவன் அப்படின்னு பொருள். முத்தா போற்றி, அவன்தான் முதல்வன், அவனுக்கு மேல முதல்வன் ஒருத்தரும் இல்லை. எனவே முத்தா போற்றி, முதல்வா போற்றி என்று இறைவனை போற்றுகிறார். முத்தனாக இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்கணும்னா விடுபற்றி தருபவன், விடுபட்டு இருப்பவன் அப்படிங்கிறனால முத்தா போற்றி, முதல்வா போற்றி. அப்ப அவர் முதன்மையாக நிற்கக்கூடிய பெருமான் அவன் தான் அப்படின்னு சொல்கிறார். அத்தா போற்றி, அரணையை போற்றி. அத்தன் அப்படின்னா தந்தை என்று பொருள், அரண் அப்படின்னா நம்முடைய பாவத்தை அரிப்பவன், அதனால அவனுக்கு அரண் என்று பெயர். இறைவனுக்கு ஏன் அரண் பேர் கேட்டா, நீங்க வாய்க்கால பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் போயிட்டே இருக்கும், அப்படியே கரையை அரிச்சிடும், கரையை அரிச்சிருச்சிங்கம்மா அப்படிங்களா, அரித்தலால் அதுக்கு அது போல நம் பாவத்தை அவன் அரிப்பதனால அவனுக்கு அரண் என்று பேர். ஆக அரண் என்ற சொல்லுக்கு பாவத்தை அரிப்பவன் என்பதனால அரண் என்று பேர், அப்படிப்பட்ட அந்த பெருமாள். ஆக அத்தா போற்றி, அரணே போற்றினர், உரை உணர்வு இறந்த ஒருவா போற்றினர், உரை உணர்வு இறந்த ஒருவர் போற்றி. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, நம் சொல்லுக்கு அப்பாற்பட்டவங்க. உரை, உணர்வு. உணர்வுங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனத்தால் தான் உணர முடியும். உணர்தல் என்பது மனத்தினுடைய தொழில், உரைத்தல் என்பது வாக்கினுடைய செயல். அப்ப நாம் சொல்லுகிற சொல்லுக்கு அப்பாற்பட்டவன், நாம் நினைக்கிற நினைப்புக்கு அப்பாற்பட்டவன். எனவே உரை, உணர்வு, இறந்து, ஆக ரெண்டுக்கும் அப்பாலாக நிற்கக்கூடிய அந்த பெருமாள், உரை, உணர்வு, இறந்த ஒருவ போற்றி. எனவே வாக்குக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவனாக, நினைப்புக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பவன் நம்முடைய இறைவன். எனவே உரை, உணர்வு, இறந்த ஒருவா போற்றி. விரிகடல் உலகின் விளைவே போற்றி. விரிந்து இருக்கக்கூடிய இந்த உலகம் சைவசித்தாந்தம் பார்த்தீங்கன்னா, மேல சுத்தமாயே, அஸ்தமாயே, பிரகதி மாயே, அது அப்படியே ஒன்னொன்று விரிந்து விரிந்து 224 புவனமாக அதுலேயும் நம்ம பார்த்து நாம் இருக்கக்கூடிய விரிந்து நிற்கக்கூடிய நிலை. எனவே விரிகடல் உலகின் விளைவே போற்றி. ஆக விளைவு என்று இந்த உலகத்தை விரித்து கொடுத்து காரியப்படுத்தி நிற்பவன் நம்முடைய இறைவன். எனவே உலக வாழ்வுக்காக இந்த உயிர்களுக்கு தேவையான உலகங்களை எல்லாம் அமைத்துக் கொடுத்திருக்கிறவர் நம்முடைய இறைவன். எனவே இந்த உயிர்களுக்கு முடிவாக விளங்குகிற பெருமான் விரிகடல் உலகின் விளைவே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி. இது அருமையான தொடர். அருமையில் எளிய அழகு. அருமையாக இருப்பான், எளிமையாகவும் இருப்பான். யாருக்கு அருமையா இருப்பான்? தேவர் முதலானவர்களுக்கெல்லாம் அருமையாக இருப்பவன், நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் எளிமையாக இருப்பான். அப்ப இறைவன் இவ்வாறு இருக்கிறான், அருமையும் எளிமையும் உடையவன். எனவே அந்த பெருமான் காண்பதற்கு அரியவனாகவும் இருப்பான். சிவஞானம் கைவரப் பெருமானால் காண்பதற்கு எளிமையாகவும் இருப்பான். இதுதான் பொருள். அருமையில் எளிய அழகை நாம இருக்கிறோம்ங்க, நாம எல்லாத்தையும் ஒரே மாதிரியா இருப்போம். சில பேர்த்துக்கு அருமைப்பாடு, யார் ஏன் வந்த கோப்போம் அப்படிம்போம், சில பேர் வந்து வாங்க வாங்க அப்படின்னு நிற்போம். அப்ப சிலருக்கு எளிமையாக நிற்கிறோம், சிலருக்கு அருமைப்பாடாக நிற்போம். இறைவன் அப்படித்தாங்க இருக்கிறோம். அப்ப நீங்க ஏன் அவர்த்து இப்படி இருக்கிறீங்க, ஏங்க அவர்த்து இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுங்க, அவன் என்ன, அவன் என்ன ஆள் தெரியுமா உனக்கு? அவ அன்பில்லாதவரிடத்துல நாமளும் அப்படித்தான் நிற்கிறோம். இறைவன் அன்புடைய நெஞ்சம் உடையவர்களுக்கு எளிவந்த பிரானாக நிற்பவன். அதுவே அவங்க அன்பில்லாது நிற்கக்கூடியவர்களுக்கு இறைவன் அருமைப்பாடு உடையவன். சுந்தரருக்காக பிச்சை எடுத்து கொண்டு வந்து தராரு, உணவு கொண்டு வந்து கொடுத்தாருன்னு மணிவாசல் பாக்குறோம், அப்பரசாமிக்கு பாக்குறோம். இங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் தேடி தேடி பாக்குறான், கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் தேடி தேடி இவங்களுக்காக வராரு. ஆக இது ஏன் அப்படி கேட்டா, அங்க அருமைப்பாடு உடையவன், இங்கு அடியவருக்கு எளிமைப்பாடு உடையவன். எனவே இறைவனுக்கு இந்த இரண்டு நிலையும் உண்டு. ஏன் அப்படி இருக்கிறான்னா, அந்தந்த உயிரினுடைய நிலை அவ்வாறு இருப்பதனால அவர் அன்பு வயப்பட்டவருக்கு எளிமையானவன். அன்பு அன்பு கடந்து அன்பு இல்லாத நிலையில் உடையவர்களுக்கெல்லாம் அவன் அருமைப்பாடு உடையவன்.